உங்கள் பைபிளை யோபு புத்தகம் முதல் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உத்தமம் என்ற வார்த்தை வாழ்வில் சிறந்த நெறிமுறைகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் இருப்பதை பெரும்பாலும் குறிக்கிறது. சாத்தானே முதன் முதலில் உத்தமத்தை காக்க தவறியவன். உங்களுக்கு வசதியாக இருக்கும்போது மட்டுமே கடவுளுக்கு சேவை செய்கிறீர்கள் என்றும், கஷ்டம் வந்தால் உத்தமத்தை விட்டுவிடுவீர்கள் என்றும் அவன் வாதாடுகிறான். முதல் தம்பதியான ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு அடிபணிந்து கடவுளுக்கு உத்தமத்தை காட்ட தவறிவிட்டார்கள். துன்புறுத்தலோ கஷ்டமோ எனக்கு வந்தால் கடவுளுக்கு உத்தமமாயிருப்பேனா என்ற கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். நீதிமானாகிய யோபுவின் உத்தமத்திற்கு வந்த கடுமையான சோதனைகளைப் பற்றி இப்போது கவனிக்கலாம். அவற்றை கற்பனை செய்து பார்க்க உதவியாக சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கூடுதலான உரையாடலும் இந்த ஒலி நாடகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது யோபு புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து கவனிக்கலாம்.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தன. ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன்தன் நாளிலே தன்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள்.
வா என் அருமை தங்கையே, சற்று முன்புதான் விருந்து ஆரம்பமானது, போய் உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்.
நன்றி அண்ணா.
இன்றைக்கும் தவறாமல் தாமதமாக வந்துவிட்டாயேலேயாள். நீ உட்காருவதற்கு முன் அந்த கறிக்குழம்பை கொண்டு வா. அப்படியே நான் பருக கொஞ்சம் திராட்சை ரசமும் கொண்டு வா.
உன்னுடைய யானை பசிக்கு இதெல்லாம் எங்கே பத்தும்?
விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு,
ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள்
என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் யெகோவாவுடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யெகோவா சாத்தானை பார்த்து,
நீ எங்கே இருந்து வருகிறாய்?
சாத்தான் யெகோவாவுக்கு பிரதியுத்தரமாக,
பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன்.
யெகோவா சாத்தானை நோக்கி,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
அதற்கு சாத்தான் யெகோவாவுக்கு பிரதியுத்தரமாக,
யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும்.
யெகோவா சாத்தானை நோக்கி,
இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே.
அப்பொழுது சாத்தான் யெகோவாவுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து,
என் எஜமானே, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கறிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து,
எஜமானே, வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து,
கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து,
ஐயோ என் எஜமானே, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிறபோது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து,
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். யெகோவா கொடுத்தார், யெகோவா எடுத்தார், யெகோவாவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் யெகோவாவுடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே யெகோவாவுடைய சந்நிதியில் வந்து நின்றார். யெகோவா சாத்தானை பார்த்து,
நீ எங்கே இருந்து வருகிறாய்?
சாத்தான் யெகோவாவுக்கு பிரதியுத்தரமாக,
பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்.
அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி,
நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான்.
சாத்தான் யெகோவாவுக்கு பிரதியுத்தரமாக,
தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும்.
அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி,
இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு.
அப்பொழுது சாத்தான் யெகோவாவுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான்.
கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாயேன்.
ஐயோ என் ஆண்டவனே, இப்படி ஆகிவிட்டீர்களே.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து,
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
அதற்கு அவன்,
நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ?
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
ஒன்றன் பின் ஒன்றாக இடிபோல் தாக்கிய செய்திகளை கேட்டபோது யோபுவுக்கு ஏற்பட்ட துயரத்தை உங்களால் உணர முடிந்ததா? வேதனை தரும் அருவறுப்பான வியாதியால் அவர் பாதிக்கப்பட்டார். நிற்கதியாய் நின்றார். தன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடவுள்தான் காரணம் என்று யோபு தவறாக நினைத்து கொண்டார். ஆனாலும் அவர் யெகோவாவை விட்டு விலகவில்லை. யோபுவைப் போல நாமும் உத்தமமாய் நடக்க தீர்மானம் எடுக்கலாம். நமக்கு வரும் எல்லா சோதனைகளும் சாத்தானிடமிருந்து நேரடியாக வருவதில்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட சோதனைகளை பயன்படுத்தி கடவுளை விட்டு நம்மை விலக்க அவன் முயற்சி செய்வான் என்பதில் சந்தேகமில்லை. உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருக்கிறான், தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றெல்லாம் யோபுவை பற்றி யெகோவா சொன்னபோது அவர் மீது எவ்வளவு அக்கறையையும் அன்பையும் காட்டினார் என்பதை கவனித்தீர்களா? நீங்களும் உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் யெகோவா அக்கறையாயிருக்கிறார். இப்போது தானியேல் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசாங்க அதிகாரிகளுடைய எதிர்ப்பின் மத்தியிலும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் யெகோவாவுக்கு உத்தமத்தை காத்துக்கொண்ட ஒருவரை பற்றி இங்கே பார்க்கிறோம். தானியேல் 6:1 28 வரை உள்ள உணர்ச்சியை தூண்டும் பதிவை கவனியுங்கள்.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர்,
நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய
அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது.
பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி,
தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க.
எவனாலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும்.
அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள்.
அதோ பாருங்கள், பலகணி பக்கத்தில் இருக்கிறார்.
மகாராஜாவின் கட்டளைகளை அவமதித்து அவருடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வதை இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கண்ணார பார்த்தீர்கள் அல்லவா?
பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து,
எந்த மனுஷனாகிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டுமென்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா?
அதற்கு ராஜா,
அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே.
அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி,
சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும்
நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல்
தினம் 3 தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான்.
ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்துமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து,
ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறது என்று அறிவீராக.
அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்,
ஒரு கல் கெபியனுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய்ப்போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு,
தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா?
அப்பொழுது தானியேல்,
ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை.
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேருமுன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால்,
உங்களுக்கு சமாதானம் பெருகக் கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
எதிரிகளிடமிருந்து பிரச்சனைகள் வரலாம் என்று தெரிந்த போதிலும் தானியேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். சில காலம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் கடவுளுடைய சேவையை தைரியத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் தொடர்ந்து செய்கிறீர்களா? தானியேலைப் போல் நாமும் பலத்திற்காக யெகோவாவிடம் ஜெபிக்கலாம். தானியேல் உண்மையுடன் இருந்ததால் யெகோவா அவரிடம் பாசமாக இருந்தார். சொல்லப்போனால் தானியேலை பிரியமான புருஷன் என்று கடவுளுடைய தூதன் குறிப்பிட்டார். உங்களுடைய அன்றாட செயல்களை பார்த்து யெகோவா அதேபோல் சொல்வாரா? உத்தமத்தை காத்துக்கொண்ட யோபுவும் தானியேலும் உயிர்த்தெழுதலில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நம்பிக்கைதான் எந்த சந்தர்ப்பத்திலும் உத்தமத்தை காத்துக்கொள்ள நமக்கும் உதவும். ஏனென்றால் சாத்தான் நமக்கு நிரந்தரமான தீங்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் யெகோவாவிற்கு தொடர்ந்து உண்மையோடு நிலைத்திருந்தால் தானியேலையும் யோபுவையும் போல் உங்களுக்கும் புதிய உலகில் அவர் பலனளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்.